ஆதாரமாக நீதிமொழிகளினுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. முதல் 7 வசனங்களை நான் ஒரு அறிமுகமாக நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 1:1-7 வசனங்கள். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானியின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் அறிமுகமாக தான் நான் பேசுகிறேன் இன்னைக்கு. ஏன்னா இதில் 1-7 அதிகாரத்தில் 10 ஆலோசனைகள், அதாவது பெற்றோர் பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை. தகப்பன் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை. இங்கே நல்லா தெரிஞ்சுங்க, தகப்பன் கொடுக்க வேண்டிய ஆலோசனை. ஏன்னா இதில் நிறைய ஆலோசனைகள்லாம் இருக்குது, நீங்கள் கேட்க போகிறீங்க சரியா, அதன்படியெல்லாம் நீங்கள் செய்திங்களாம் நீங்கள் பார்த்துக்கணும் சரியா. இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்தை, அது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இது பேசுது. தின வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய காரியங்கள். நம்ம இந்த உலகத்தில் புத்திசாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், திறமை உள்ளவனாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அறிவாளியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், இல்லாட்டி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் அப்படி நினைச்சா இந்த புஸ்தகத்தை வாசிக்கணும். இங்கே நிறைய நேரத்தில் டெய்லி சிலர் இப்போ எங்கள் வீட்டிலலாம் வாசிக்கிறப்ப டெய்லி அமுதா வந்து 1 அதிகாரம் வாசிப்பேன். டெய்லி 31 நாள் டெய்லி 1 அதிகாரம் வாசி. இது எல்லாருக்கும் ப்ராக்டிஸாக இருக்கும். இப்பொழுது இந்த வேலைக்கு போகிற ஆளெல்லாம் ரொம்ப சுலபமாக எடுத்து வாசிக்கிறது என்னது, 1 அதிகாரத்தை எடுத்து நீதிமொழிகள் காலையில் போகிறப்ப வேக வேகமாக வாசிச்சுட்டு போவாங்க இல்லையா. என்ன சார், நிறைய வாசிட்டு போவாங்க, சங்கீதங்கள் வாசிப்பாங்க. இந்த நீதிமொழிகள் வாசிக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனால் முழு வேதத்தையும் வாசிக்கணும். முழு வேதம் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அதுதான் இந்த புஸ்தகம் சொல்லி தருது. நீதிமொழிகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 14:15 14:15 பேதையானவன் எந்த வார்த்தைகளையும் நம்புவான், பேதையானவன் எந்த வார்த்தைகளையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருப்பான் சரியா. இப்ப அடுத்தது 27:12 விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறாள். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறார், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இல்ல அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பேதை எல்லாத்தையும் நம்புவோம், பேதை எல்லாத்தையும் நம்புவோம், என்ன சொன்னாலும் நம்புவோம். இது ஒரு பெரிய பிரச்சனை. அறிமுகத்துல சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறதுனால தேவையானதுதான் சொல்ல வேண்டியது அவசியம். எல்லாத்தையும் நம்பாத அப்படிங்கிறதான். இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களினுடைய புஸ்தகத்தை எடுத்துங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2:12 இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் உதாரணம் கொடுக்குறேன். இந்த விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாக இருக்கும், பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான் அப்படின்றதுல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 13 ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பத்சேபாளின் இடத்தில் வந்தான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று கேட்டதற்கு சமாதானமாய்தான் வருகிறேன் என்றான். என்பவன் உம்மோடைய நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள் சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாயிருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேல் எல்லாரும் என் மேல் நோக்கமாயிருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கத்தரால் அது அவருக்கு கிடைத்தது. இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான். அவள் சொல்லின்றாள். அப்பொழுது அவன் ராஜாவாகிய சாலமோன், உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை, சூனேமூராளாகிய அபிஷாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவருடைய பேசும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு பட்சைபால், நல்லது, நான் உனக்காக ராஜாவினிடத்தில் பேசுவேன் என்றான். பட்சைபால் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனார். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். அப்பொழுது அவள், நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள். அதற்கு ராஜா, என் தாயாரே கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான். அப்பொழுது அவள், சூனைமூர் ஆகிய அபிஷாகி உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றார். ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதி உத்தரமாக, நீ சூனைமூரால் ஆகிய அபிஷாகி அதோனியாவுக்கு கேட்பானேன், அப்படியானால் ராஜ்யபாரத்தை அவனுக்கு கேளும், அவன் எனக்கு மூத்த சகோதரன் தான், அவனுக்கு ஆசாரியனாகிய அபியத்தாரும் சிரியாவின் குமாரனாகிய யோவாபுக்குமே அதை கேளும் என்றார். பின்பு சாலமோன் ராஜா, அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு, இப்பொழுதும் இன்றைக்கு இதோ அதோனியா கொலை உண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை தன் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம். இந்த அபிஷா யார் அப்படின்னு சொன்னா, தாவீது வயதான நாட்கள்ல மதிக்கும் தருவாயில அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ஒரு பொண்ணை பார்த்து சின்ன பிள்ளையா காய். ஆனா தாவீது அவனோட சேரல. அந்த நேரத்தில் அதோனியா ராஜாவாகும்படி எல்லாரும் யோசனை பண்றாங்க. அப்ப நடந்த நிகழ்ச்சி தான் இது. இப்போ அதோனியா ராஜாவாகணும்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப நாத்தான் போய் பட்சேபால் போய் சாலமோனை ராஜாவாக்கி எக்காலம் ஓடி ராஜாவாக மாற்றி விட்ட பிற்பாடு அதோனியா ஓடி போய் பலிபீடத்தில் போய் பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்ட உடனே உழைச்சி போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கான். மிச்சம் எல்லாத்தையும் பொண்ணு போடுறாங்க. அதோனியா என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, போயிட்டு சூசகமா அவங்க அம்மாட்ட வந்து அபிஷாக கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு அம்மா தான் சொன்னான். அதோனியா கேட்கிறான், யார்கிட்ட? சாலமோனுடைய அம்மாட்ட, பச்சைபாட்ட. அபிஷாக கட்டி கொடுத்துருங்க. அபிஷாக கட்டி கொடுத்தா என்ன ஆகும்? ராஜ்யபாரம் கட்டாயமா யாருக்கு போயிடும்? ஆட்டோமேட்டிக்காக அவன் பக்கம் போயிடும். அப்படியே நிப்பாட்டி உன கொன்று அப்படின்றான். விவேகமா பேதையா இல்லாம ஞானமானா புத்தியா அந்த இடத்துல காரியத்தை எப்படி செய்யறான், யாரு சொன்னா? அவன் யாரு சொன்னா காரியம் நகரும் அப்படிங்கிறதுக்கு அதோனியா கிளீனா பச்சைபால காய் நகர்த்தான். இவன் அவங்க அம்மா அவனுக்கு ரொம்ப பிரியம், வாங்கன்னு சொல்லி அவனுக்கு பக்கத்துல சீட் போட்டு கொடுத்து சொல்லுங்கன்னு கேட்டுட்டு அவங்க அம்மா சொன்னதை கேட்கல. புரியுதா? இதுதான் விவேகி. இந்த மனுஷன் தான் இந்த புஸ்தகத்தில் இருந்தது. சரியா? நம்ம எல்லாரும் யார் பேச்ச கேட்போம்? யார் பேச்சு கேட்பீங்க? பெரியா சிரிக்கிறத பார்த்தா அவங்க அம்மா பேச்சை கேட்கிற மாதிரியே இருக்கு. எல்லாம் அம்மா பேச்சுதான் கேட்குது. நம்ம கலாச்சாரம் அம்மா பேச்செல்லாம் கேட்டா நீங்களே சொல்லிட்டாங்க விளங்காது. என்ன கேட்கணுமோ வேதபூர்வமா இருக்கக்கூடிய காரியங்களை கேட்கலாம். வேதபூர்வமற்ற காரியங்கள் யாரு சொன்னாலும் அவ்வளவுதான். அதுக்கு உனக்கு என்ன வேணும்? நெஞ்சில என்ன வேணும்? தைரியம் வேணும். ரட்சிப்படைஞ்சிருக்கணும். ரட்சிப்படையில அம்மா சொல்றதை கேட்டு குடும்பத்தை நடத்துனீங்க, உதப்படுவீங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன், உதப்படுவீங்க. வேதம் என்ன சொல்றதெல்லாம் கேட்கணும். எவ்வளோ எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா அது, உட்காந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா அது. அந்த இடத்துல அவன் சரி அம்மா சொல்றாங்களேன்னு சொல்ல அபிஷாக கட்டி கொடுத்தோம்மா. அவன் கேட்டான் பார்த்தீங்களா கேள்வி, அப்படின்னா கேளு யோவாபுக்கு கேளு, என்ன பேசுற அவங்க அம்மா பே. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அதோ நீ கூப்பிட்டு கொண்டு போடுற அப்படின்ட்டான். அதுவும் நீங்க முடிச்சுட்டாங்க அவ்வளோதான். ஏன்னா அவன் இருந்தா இல்லை அவன் திருப்பி அவன் தொந்தரவு. விவேகமா இருக்கணும் அந்த உலகத்தில் வாழ்றது. அதுதான் இந்த ஆண்டவர் நம்மளுக்கு இந்த புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார். இன்னொரு கூட ஒரு உதாரணம் சொல்லலாம், ஆனால் இது வந்து இது சாலமோன் பத்தி இல்லை, இது வந்து 2 சாமுவேல் 20 அதிகாரத்தில் விவேகமா நடக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். 2 சாமுவேல் 20 அதிகாரத்தில் முதலாம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பொழுது பென்யமின் மனுஷனாகிய பிர்கியாவின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள ஒரு பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கு இருந்தான். அவன் இக்காலம் உதி எங்களுக்கும் தாவீதின் இடத்தில் பங்கு இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் சொல்லி தாவீதுக்கு எதிராக பேசினான். தாவீதுக்கு எதிராக பேசுறோன்னு தாவீது சொல்றான், இவன் யாருன்னு பாரு, உன தேடி பிடிச்சி கண்டுபிடி, யோவா பண்ணிச்சு இவனை முடிச்சுட்டு வா அப்படின்றான். இவன் என்ன பண்றான், முடிக்கிறதுக்காக யோவாப் இங்கேருந்து புறப்பட்டு போகிறான். அந்த ஊரில் அவன் இருக்கிற ஊரில் போய் கொத்தளங்களை கட்டி பட்டணத்தை இடிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறான். அப்போ 16வது வசனத்தில் அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்தில் இருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்ன. அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீதானா யோவாப் என்று கேட்டால், அவன் நான்தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள். அவன் கேட்கிறேன் என்றான். அப்பொழுது அவள், பூர்வ காலத்திலே ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள், இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையுள்ளமாயிருக்கையில் நீர் இஸ்ரவேலிலே தாய்ப்பட்டணமாக இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ, நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன, ஏன் நாட்டை இடிச்சு கொடுற என்ன விஷயம், இந்த ஒருத்தன் தானே இந்த பிரிக்கியாவின் குமாரன், அவன் பேர் என்னது சேபா தானே, பட்டணத்தெல்லாம் இடிக்காத கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி ஊரில் போய் பேசி இவனை கொண்டு விட்டா நம்ம ஊர் சுலபமாக இருக்கும். அவனை வெட்டி தூக்கி தலைக்கீழே போட்டு விட்டாங்க. அவன் பட்டணத்தெல்லாம் இடிக்கல, அவன் தலையை மட்டும் தூக்கி போயிட்டான். புத்தியாக நடக்கிறது. அந்த புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செஞ்சா, முழு நாடும் பேரும் ஜனங்களுக்கும் பெரிய ஆபத்து, யோபா பிடிச்சான என்ன விஷயம், இவன் தானே பிரச்சனை பண்ணா, இவனை ஒருத்தரை மட்டும் தூக்கிடுவோம், இரு நான் போய் பேசி பார்த்துட்டு வரேன் ஊர்ல போய் பேசுனா நம்ம நாடே எல்லாரும் செத்துருவோம், பெரிய படையோட இருக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவான், இவன் ஒருத்தன் செத்துட்டானா நம்மளாம் சுபீட்சமா இருக்கலாம், என்ன சொல்ற, அவனை வெட்டி தூக்கி தூக்கி போட்டான். அதான் வேதம் சொல்லுது, விவேகி தன் நடக்கையில் கவனமாயிருக்க, புத்தியா நடக்கணும், உலகத்தில் வாழ்றப்ப ஞானம் உள்ளவங்களாக நடக்கணும். அதுக்கு அதான் சொல்கிறேன், அது ரொம்ப ஒரு ஒரு நெருக்கமான ஒரு விஷயம். அது எப்படி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேதத்தை படித்தாதான். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நான் அது எடுத்தாலும் படி அறிமுகமே அப்புறம் 2 நாளைக்கு பேசுகிற மாதிரியாக. இப்போ இந்த நீதிமொழிகள் ஒரு புஸ்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நடைமுறையில் எப்படி வாழணும், யார் பேச்சை கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம சரியா கேட்கல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வாழ்ற உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, ஏமாற்றக்கூடிய உலகம், முதிர்ச்சியற்ற உலகம், அனுபவம் குறைந்தவர்களால் அநேகர் இருக்கிறாங்க, அனுபவம் குறைஞ்ச மக்கள். இன்னும் சொல்ல போனா நம்மளை ஏமாத்துறது, நம்மளை சுத்திலும் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யறான்னா நம்மளை ஏமாத்துறது தான், மோசடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 10 ரூபா கொடு 100 ரூபா தரேம்மா சரியா, உங்கள் டெய்லி உங்களுக்கு ஃபோன் கார்டு வந்துக்கிட்டே இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா, கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க அப்படின்னா. நம்மள்ட்ட 10 ரூபாயே இருக்காது, நம்மளுக்கு கிரெடிட் கார்டு ஆசைப்படுறது, கிரெடிட் கார்டு உங்கள் ஒரு நான் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, அதை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தந்துடுறேன், பேங்க்ல வந்து கேஒய்சியை சரி பண்ணிடுவோம். ஆர்வ கோளாறு அனுப்பிச்சேன்னு வச்சுக்க, முழு பேங்க்ல இருக்க பணமும் அப்படியே போயிருந்தான். யார் பேசுறா, எதுக்கு பேசுறா, நீ யாரு, என்ன அது, இவ்வளவு கேள்வி கேட்கணுமா இல்லையா, கேட்கணுமா இல்லையா, கேட்கணும். என்ன ஜெய், நல்லா கேட்கணும். கேட்கலன்னு வச்சுக்க, அம்பட்டு தான் 25 லட்சம் போய், 25,000 ரூபாய் போய், 1 கோடி ரூபாய் தர்றேன், 25 லட்சம் நீ கட்டுனீங்கன்னா 1 கோடி ரூபாய் தர்றேன்னா நம்ம 25 லட்சம் கட்டலாமா? நீ யாரா தர்றது, எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்க வேணாம். ஆசைப்பட்டா முடிஞ்சு போச்சு. இது ஏமாத்திர உலகம், அதுதான் சொல்லுது. அது ஏமாத்திர உலகம், ஞானமா இருக்கணும், புத்தியா இருக்கணும், கவனமா இருக்கணும், யார்கிட்ட யாருட்ட உறவு கொள்ளணும், இது யாருக்கு பணம் கொடுக்கணும், ஏமாத்திடுவாங்களா, ஏன் கேட்கிறான், எதுக்கு கேட்கிற, இவ்வளவு விஷயம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஏமாந்துடுவேன், அதுல ஏமாறாம இருக்கிறதுக்கு. ஆகவே இந்த புஸ்தகம் ஒரு எச்சரிப்பாக, இந்த பாவ உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறப்ப, ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதில் நான் என்னை எப்படி காப்பாற்றிக்கணும், அதுக்கு ஆண்டவர் நான் எப்படி வாழணும், எப்படி கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு புஸ்தகம் பைபிளில் நெறிமுறைகள், ஒரு டெய்லி லைஃப், நான் எப்படி வாழணும், தின வாழ்க்கையில் எப்படி வாழணும், நிறைய விஷயங்கள் ஒரு சொல்கிறேன். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த நெறிமுறைகள் வேதாகமத்தில் இருக்குது. வேதாகமம் பரிசுத்த ஆவியான தேவனால் அருளப்பட்டது. வேதம் அதிகாரம் உள்ளது, வேதம் போதுமானது, வேதம் முடிவானது, வேதம் சத்தியம், வேதம் வந்து சமூலமும் சத்தியம். 119:160 சொல்றது, வேதம் சமூலமும் சத்தியம் சொல்லி சொல்றது. இந்த வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்கு. இந்த 66 புஸ்தகங்கள் எதுக்கு அப்படின்னு சொன்னா, உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பித்தலுக்கு. அழகோ நீங்க வேதம் எதுக்குன்னா, வேதம் வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்லாம் ஒன்றும் சொல்லலாம் இல்லை. வேதம் என்ன சொல்லுது, உபதேசத்துக்கு, டீச்சிங், கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பித்தலுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிற. அப்ப வேதம் வாசிக்கிறப்ப என்னுடைய சிந்தனைகள்லாம் என்ன இருக்கணும், அது என்ன டீச்சிங், என்ன டாக்டரின் சொல்லிட்டு இருக்கு, அது என் பாவத்தை குறித்து எப்படி கடிந்து கொள்ளுது, நான் எதுலாம் சீர்திருந்தணும், சீர்திருந்தாம இன்கரெக்டா எங்க இருக்குன்னு அதை என்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, எது நீதியை செய்யணும், எது நல்லதை செய்யணும், இதுதான் என்னுடைய சிந்தனையாவே இருக்கு. அப்ப ஆண்டவர் அந்த உலகத்துல நல்லபடியா வாழணுங்கிறதுக்கு அப்படி ரேண்டமா ரட்சித்து அப்படி விட்டுட்டு போகல. இந்த உலகத்துல நடைமுறையில நீ வாழக்கூடிய உலகம் பாவம் நிறைஞ்ச உலகம். இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல நீ எப்படி நியாயமா நீதியா வாழணும், அதுக்கு வந்து உனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்காருன்னா அது வேதம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு புஸ்தகம் எதுன்னா வேதம், நீ வாசிக்காத புஸ்தகம் எதுன்னா வேதம். எனக்கு ஒரு பாதி கூட்டம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, இந்த வேதத்தை வாசிக்க விடாம இருக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு. அதுல உங்க அப்பா அம்மாவும் ஒரு கூட்டம், அவங்க பாடம்படி பாடம், வேதம் படினே சொல்ல மாட்டான், பாடம்படி, டியூஷன் போ, மேக்ஸ்ல சென்டம் எடு, விளங்கவே மாட்டேன் மேக்ஸ்லாம் சென்டம் எடுத்தீங்க, பைபிள் படி, வேதம் சொல்றது கத்திற்கு பயப்படுதலே ஞானத்துக்கு, வேதம் படிச்சு ஞானம் வந்துருச்சுன்னா சென்டம் என்ன, டபுள் ட்ரிபிள் சென்டம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், கடவுளுக்கு பயப்படணும். அவர் சொல்ற வேதத்தை படி அப்படிங்கிற அந்த வேதம் வந்து இன்னைக்கு நான் எப்படி வாழணும் இந்த சமூகத்துல, நீங்க படி பார்த்திருக்கீங்களா அந்த உலகத்துல, இந்த உலகத்துல அம்பானி நம்ம சர்ச்சில் இருக்க ஆளோடலாம் கம்மியா தான் படிச்சிருக்கு, நம்ம சர்ச்சில் PhDs எல்லாம் இருக்கிறாங்க. நான் அம்பானி PhD இல்லை, PhD இல்லை, நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், அவன் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கான், புரியுதா, யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்ப வேதம் இருக்கு, வேதத்தை பார்க்கும் பொழுது அடுத்தது இந்த நீதிமொழிகள் முழுவதுமாக, நீதிமொழிகள் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்கள்ல மேற்கோள் காட்டப்பட்டு இருக்குது, நிறைய வசனங்கள் இருக்கு. அது ரோமர் 2:6 எடுத்து, ரோமர் 2:6 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். நீதிமொழிகள்ல, நீதிமொழிகள் 24:12 பார்க்கும் பொழுது, கடைசி ரெண்டு லைன், அவர் மனுஷனுக்கு அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பார். சரியா, 25 அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 25:21-22 பாத்தீங்கன்னா, உன் சத்துரு பசியா இருந்தால் உனக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தலையை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். எங்க இருக்கு? ரோமர் 12:20 இருக்கு. ரோமர் 12:20 இது மாதிரி நிறைய வசனங்கள் எபிரேயர்ல சொல்லியிருக்கு, யாக்கோபுல சொல்லியிருக்கு, பேதுருல சொல்லியிருக்கு, 1 பேதுருல சொல்லியிருக்கு, 2 பேதுருல சொல்லியிருக்கு. அநேக வசனங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள்ல சொல்லப்பட்ட அநேக விஷயங்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வேதத்துல பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த நீதிமொழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் வந்து ஞான புஸ்தகங்கள்ல சேர்க்கப்பட்டிருக்கு. ஞான புஸ்தகங்கள் அப்படின்னு சொன்னா, பைபிள் வந்து நம்ம ப்ரொடெஸ்டன்டா இப்படி பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, முதல் 5 புஸ்தகங்கள் ஆகமங்கள், 12 புஸ்தகங்கள் சரித்திரம், அடுத்தது 5 பாடல், 5 பெரிய தீர்க்கதரிசிகள், 12 பெரிய தீர்க்கதரிசிகள்னு சொல்லி பழைய ஏற்பாடு பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல 5 பாடல்ங்கிறது தான் ஞான புஸ்தகங்கள். இந்த ஞான புஸ்தகங்கள் என்ன என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதவாக்கியம். அந்த புஸ்தகத்துல ஒரு புஸ்தகம் ஞான புஸ்தகத்துல ஒன்னா சேர்க்கப்பட்டிருக்குது. அப்ப சங்கீதம், நீதிமொழிகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இதுல அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது இந்த தின வாழ்க்கையில நிகழக்கூடிய அநேக கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த புஸ்தகங்களை படிக்கிறப்ப, நீதிமொழிகள் படிக்கும் போது ஏன், எதுக்கு, எப்படிங்கிற அந்த கேள்விகளை நம்ம கேட்கும் பொழுது அது அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீதிமொழிகள் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அநேக நடைமுறை பிராக்டிக்கல் இஷ்யூஸ் பேசிக்கிட்டே இருக்கு. நிறைய பிராக்டிக்கல் இஷ்யூஸ் நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னா, நிறைய பிராக்டிக்கல் இஷ்யூஸ். சோம்பேறியை பத்தி பேசியது சிரிக்காத, பாதி பேர் சோம்பேறி சர்ச்சில், பாதி பேர் சோம்பேறி. ஏந்திரிக்கிறது எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கிற? 7 மணிக்கு, 7:30 மணிக்கு. குளிர் காலமாச்சுன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. என்ன சந்தோஷம், அப்படியே ஒரே தூக்கம், அப்படியே குப்பை அடிச்சு, ஐயோ அப்படிலாம் இல்லை, இப்ப நான் வேலை பார்க்கறேன். வெரி குட், நல்ல பையனே. சரியா, சோம்பேறியை பத்தி சொல்லு. சோம்பேறித்தனமா இருக்கா? இன்னைக்கு பயங்கர விஷயமே என்னன்னா, எல்லாரும் சோம்பேறி. சோம்பேறினா நீ தூங்கி எந்திரிச்சிட்டீன்னா நீ சுறுசுறுப்பு இல்லாம இல்லை, நல்லா தெரிஞ்சுக்க. தூங்கி எந்திரிச்சா சுறுசுறுப்பு உள்ளதும் கிடையாது. தூங்கி எந்திரிச்சுட்டு வேலை செய்யணும், டைமை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புரியுதா? தூங்கி எந்திரிச்சிட்டீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு அப்படியே முழிச்சிட்டேன் நான் சுறுசுறுப்பு, அது இல்லை, அது சொல்லலை. இது எந்திரிச்சுன்னா பிரிஸ்கா எந்திரிச்சு, முதல் எழுந்திரிச்சோன்னா மூஞ்சிக்கு கல் கழுவிட்டு, பல விலை கட்டு, பைபிள் வாசிக்கணும். அடுத்து வீட்டில் வேலைகள் இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்கு, எல்லா வேலையும் பைபிள் வாசிக்கணும், ஜாம் பண்ணணும், வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வீடே அப்படியே 4 பேர் இருந்தா 3 பேர் இருந்தா எல்லாம் ஆக்டிவா வேலை செய்யணும், புரியுதா? தூங்கிடக்கூடாது, சரியா? விருட்டு எந்திரிக்கணும், படிக்கணும், சரியா? இப்பேருந்து நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், சரியா? ஆமா, சரியா? அப்படி இருக்கணும். இப்ப சோம்பேறியை பத்தி பேசுது, பெருமையை பத்தி பேசுது. உலகத்துல நமக்கு இருக்கிறதே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை? உலகத்திலே பெரிய பிரச்சனை பெருமை தான். எல்லாருக்கும் இருக்கும், இல்லாத ஆளே இருக்காது. அவ்வளவு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது போதகனுக்கு இருக்கும், போதகர் போதகர். எனக்கு எனக்கு பெருமை அப்படி இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். உங்களை சீண்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருந்த அத கை வச்சோம் சரி, டக்குன்னு போ. ஒரு சில ஏரியாஸும் தொட்டோம், உங்களை கோபப்படுத்தணும் ரொம்ப சொல்லணும், கஷ்டமே கிடையாது. எங்க எங்க தொட்டா கோபப்படுவீங்க? ஆனா அந்த பெருமை நிமித்தமா. அடுத்தது பொய், பொய்க்கு என்ன கிடையாது? அல்லவே கிடையாது. ஏன் பொய்க்கு அளவே கிடையாது? நம்முடைய ஆதி அப்பா யாரு? இப்ப இல்ல, ஆதி அப்பா யாரு? பொய்யன். பொய்க்கு பிதா. வாய தொடர்ந்தா என்னதான் வரும்? எப்ப பார்த்தாலும் பொய் தான். பொய் பேசின மெனியவே இப்ப நீங்க பொய் பாவமே கிடையாது. பொய் சாதாரண சகட்டு மெனிக்கு பொய், எதெடுத்தாலும் பொய். இந்த வந்துடுறேன், இந்த முடிச்சிடறேன், இன்னைக்கு செஞ்சிடறேன், நாளைக்கு செஞ்சிடறேன், இப்ப வந்துடுவேன், 10 நிமிஷத்துல புறப்பட்டேன், குளிச்சிட்டேன், வந்துட்டேன், முழுசும் பொய். வச்சுக்கப்பட்டிருக்கியா? அடுத்தது பணத்தை கையாடுறது. அன்பெய்த்ஃபுல், பணம் கையாளவே தெரியவே தெரியாது. இஷ்டத்துக்கு சகட்டு மணிக்கு ஞானமா என்னென்னத்துக்கு செலவு பண்ணுமோ அது எதுக்கு செலவு பண்ணும். அந்த குட்டி பிள்ளைங்க இருக்குங்க பா, நல்ல நீங்க எல்லாம் பணக்காரன் ஆகணும், இல்ல பணக்காரன் ஆகணுமா, வேணா பஸ் ஆகணுமா, வேணாமா பணக்காரன் ஆகணும். இப்பலேருந்து சின்னதா உனக்கு கொடுக்குற பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்து சேர்த்து வை. ஒரு 25 வருஷம் கழிச்சு நீ பெரிய பையனா இருக்கப்ப நீ தான் பணக்காரன். எல்லாரும் செய்ய, இப்பலேருந்து ஒரு அமௌண்ட் சின்ன சின்னதா சேர்த்து வை, பேங்க்ல போடு, போஸ்ட் ஆபீஸ்ல போடு, 10 வருஷம் பாரு, 20 வருஷம் கழிச்சு பாரு, அது பெரிய பணமா இருக்கும். சேர்க்க கற்றுக் கொடுக்கறதே கிடையாது. எல்லாம் கடன் 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 தான். இப்படி சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? பாரதி சொல்ற, நாடே கடன்ல இருக்க போறோம், நாங்க கடன் வாங்குவோம். நாடு கடன்ல இருக்கும், கிறிஸ்தவன் கடன்ல இருக்க கூடாது. பணத்தை கையாள தெரியும். அடுத்தது குடி. இன்னைக்கு உலகமே முழுசா ஆம்பளை பொம்பளை எல்லாம் சகட்டு பண்ணி குடிச்ச போதையில தான் இருக்காங்க. குடிக்கிறது வந்து இன்னைக்கு ஒரு சகஜமானது. ஒரு என்ன எதனாலும் சரி குடிக்கணுங்களாம். வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரீ வீக்கெண்ட் அப்படிங்கலாம். வீக்கெண்டுனா என்ன செய்யணும்? குடிக்கணும். யார் குடிக்கணும்? எல்லாம் குடிக்கணும். குடியை பத்தி பேசு. அடுத்தது வேஸ்டித்தனத்தை குறிச்சு பேசு. யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு திருமணத்தை விட விவாகரத்து தான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லு. விவாகரத்து பெருகிட்டே இருக்கு. இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கான். பாவம் பெருகிட்டே இருக்கு, விபச்சாரம் பெருகிட்டே இருக்கு, தவறான உறவுகள் பெருகிட்டே இருக்கு. நடுத்தர மக்கள் மத்தியில அதிகமா பெருகிட்டு இருக்கு, வயதானவர்கள் மத்தியில பெருகிட்டே இருக்கு. விபச்சாரம்ங்கிறது பயங்கரம். நேற்று நான் படிச்சுட்டு இருந்தேன், ஒரு புஸ்தகம் படிச்சிருந்தேன். சிம்சோன் வந்து அநேகம் பேரை கொன்றான், ஆனா திலைலால்கிட்ட ஜெயிக்க முடியல. பெரிய யுத்த வீரன், அவ்வளவு பேர் உனால ஆளுகை செஞ்சு கொண்டு முடிச்சிட முடியும், ஆனா திலைலால் வந்துட்டா புஸ்தன். விபச்சாரத்தினுடைய உச்சக்கட்டம். அடுத்ததுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி அயலான் வீட்டுக்கு போறது, எப்படி போறது, எப்படி எவ்வளவு நேரம் போறது, யார் வீட்டுக்காவது போனீங்கன்னா அப்படியே உட்காந்துடக்கூடாது. ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் மேக்சிமம், அவ்வளவுதான். அது அம்மா வீடா இருந்தாலும் சரி, யார் வீட்டுக்கு போனாலும் சரி, டக்கும் குயிக்கா வெளியே வர பார்க்கணும். அவங்கள தொந்தரப்படுத்திடக்கூடாது. அவங்க வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் வருவேன் முடிவு பண்ணிடக்கூடாது. போனியா, வேலையை முடிச்சியா, என்ன காரியமா போற, போ வந்துடு. சாப்பிட கொடுத்தாங்களா? சாப்பிடு, கொஞ்ச நேரம் பேசி ஒரு ஜோம் பண்ணு, வந்துடு, அவ்வளவுதான். அவன் வீட்டிலேயே போய் உட்காந்துன்னு வச்சுக்க, மரியாதை கெட்டு போயிடும். ஏ சாதாரணமா சொன்னேன், மரியாதை கெட்டு போயிடும். எல்லா இடத்துலையும் சரி, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, எனக்குன்னு கணவன், எனக்குன்னு மனைவி, எனக்குன்னு பிள்ளைகள், அந்த இடத்துல தான் அந்த அதான் என்னுடைய ரேஞ்ச் ஆண்டு வச்சிருக்கேன். அடுத்தது இந்த நீதிமன்றங்கள் என்னத்தை குறிச்சு பேசுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடவுளை குறிச்சு பேசுது, கடவுளுடைய ஜனங்களை குறிச்சு பேசுது, நியாய பிரமாணத்தை குறிச்சு பேசுது, பாவத்தினுடைய ஆழத்தை குறிச்சு பேசுது, பொது அறிவை காமன் சென்ஸை குறிச்சு பேசுது, கலாச்சாரத்துல இருக்கிற தவறுகள் எல்லாம் பேசுது. எங்க நம்ம ரொம்ப பிரமாதமா பேசுவோம், கலாச்சாரம் ரொம்ப பெருசு, எங்க கலாச்சாரம் மாறினா ஒரு பெரிய கலாச்சாரம் இருக்குமா? கலாச்சாரம்லாம் மனுஷனால் உண்டாக்கப்பட்டுச்சு. வேத கலாச்சாரம் மட்டும்தான் கலாச்சாரமே, வேதம் இல்லாதது எதுவுமே நம்ம வந்து அங்கீகரிக்கிறதே கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? கலாச்சாரங்கள், எல்லா கலாச்சாரத்தையும் வேதம் அப்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். வேதத்தை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றையும் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்முடைய கலாச்சாரத்துல பெண்கள் ஒரு காலத்துல வெளியே வர முடியாது, சரியா? பெண்கள் வெளியே வர முடியாது, ஆண்கள் செருப்பு போட்டுட்டு வெளியே வர முடியாது, பெண்கள் பிரா போட்டுட்டு வெளியே வர முடியாது, சரியா? இதெல்லாம் கிறிஸ்தவம் தான் எடுத்து போட்டுச்சு. பெண்ணை உயிரோட நெருப்புல போடுறது கிறிஸ்துவம் எடுத்து கொடுத்துச்சு. பெண்களுக்கு கல்வியை கொடுத்தது கிறிஸ்துவம். பெண்களுக்கு தையல் வேலையை கற்றுக் கொடுத்தது கிறிஸ்துவம். எவ்வளவு பெரிய காரியங்கள் கர்த்தர் செஞ்சிருக்கார் தெரியுமா? இதெல்லாம் அந்த கலாச்சாரத்தை பிரேக் பண்ணிருக்க ஆண்டவர். ஆனா இன்னைக்கு அதுக்கு மேல தவறா போய் இன்னும் கூடுதலா போய் அவன் என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கான். தவறு புரியுது, புரிதல் இல்லை, புரிதல் இல்லை. அதுக்குதான் வேதத்துக்கு வரணும். வேதம் தான் அவருக்கு ஒரு ஆணியான ஒரு விஷயம். வேதத்துக்கு வேதத்தை படிச்சுப்பார். சார்ல்ஸ் பிரிட்ஜஸ் சொல்றாரு, இது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு அப்பா மகனுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த புஸ்தகத்தை குறிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த புஸ்தகம் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் உள்ளதை புரிந்து கொள்வதற்கு உதவுகின்றதாக இருக்கிறது. பேஸே வந்து நியாயப்பிரமாணம் தான். இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. அது நியாயப்பிரமாணம் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி தரும். இந்த பாவத்தை குறிச்சு, பாவத்தினுடைய ஆழத்தை குறிச்சு, நியாயப்பிரமாணம் என்னை குற்றச்சாட்டுகிறத குறிச்சு, நியாயப்பிரமாணத்தை நான் எப்படி மீறுறேங்கிறத குறிச்சு, நியாயப்பிரமாணம் எப்படி என்னை குற்ற உணர்வுள்ளவனாக குற்றவாளியாக மாற்றுகிறதுங்கிறத சொல்லுங்க. ஆனா அதே நியாயப்பிரமாணம் என்னை கிறிஸ்துவ நடத்தில் வழி நடத்தி உபாத்தியாக இருக்கிறது. இதெல்லாம் நியாயப்பிரமாணம் நல்லது, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். ஆகிய இந்த புஸ்தகம் மிக முக்கியமாக நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லுகின்றது. இது நியாயப்பிரமாணத்தினுடைய பின்னணியாகவே இது அமைகின்றது. உபாகமத்தினுடைய புஸ்தகத்தை என்னோடு எடுத்துக்க, 4 அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. உபாகமம் 4 அதிகாரம். அஞ்சு ஆறு வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்திலே நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்கள் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். யார சொல்றார் ஆண்டவர்? நியாயப்பிரமாணத்தை சொல்லி இவங்க தான் இந்த ஜனங்கள் தான். இந்த கை கொண்டு நடந்தா நீ தான் ஞானமும் புத்தியும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்று சொல்வார். கிறிஸ்துவ விசுவாசிக்கிறப்ப, கிறிஸ்துவடைய பிள்ளையாக மாறுறப்ப ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுங்கிறார். 32 அதிகாரம் உபாகமத்தில் 32 அதிகாரம் 28-29 வசனங்களை பார்க்கும் பொழுது, அவர் சொல்றார் 32:28-29, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். நியாயப்பிரமாணத்தை பாரு, அவங்களுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. வேதத்தை படிச்சு வேதத்திலேருந்து ஞானத்தை கற்றுக்கொண்டதுக்கு உங்களுக்கு புத்தி இல்லை. வேதத்தை படிச்சு ஞானம் அடைஞ்சா நல்லா இருக்கும். வேதத்தெல்லாம் உட்காந்து நீங்க மெடிடேட்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் ஸ்காலர், நீங்க பெரிய புத்திமான். நீங்க இதுல இல்லாததெல்லாம் இல்லை. நம்ம படி பார்க்க போறோம் என்னென்னலாம் அவர் சொல்றாரு அப்படிங்கிறப்பெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இந்த நீதிமொழிகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியம், விசுவாசிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நீதிமொழிகளை பார்க்கும் பொழுது நான் சொல்றாரு, இது ஒரு ஒப்புமை உருவகம். அதாவது இன்னொன்று சொல்ல போனா, இரு பொருளை ஒப்பிட்டு காட்டுவது. இப்ப நீதிமொழிகள் 11 அதிகாரம் எடுத்து அவர் இன்ட்ரெஸ்டிங் ஆனது ஒப்பிட்டு காட்டும். நீதிமொழிகள் 11 அதிகாரம் 22 வசனம் நீதிமொழிகள் 11:22, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. என்னவா? மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ எப்படி இருக்கலாம்? எப்படி இருக்கலாம்? பன்னி மூக்குல மூக்குத்தி குத்துன மாதிரி இருக்கு. கம்பாரிசன் பாருங்க. என்ன படி சொன்ன? என்ன என்ன சொல்றாரு? பன்னி மூக்குல நல்ல இவ்வளோ பெரிய தங்கத்தை மாட்டி விட்டா என்ன செய்ய என்ன செய்ய தம்பி என்ன செய்ய எங்க போய் மூஞ்ச வைக்கும் தெரியல? புரியுதா புரியலையா? ஒப்புமா சுலபமா புரியுதா? அழகா இருக்கிறது பிரச்சனை இல்லை, புத்தியா இருக்கும், விவேகமா இருக்கும், ஞானமா இருக்கும், என்ன கம்ப என்ன அழகா சொல்லி தர்றாரு பாரு. நீ அழகு தான் விஷயம் இல்லை பாரு, அழகு நீதிமொழிகள் இருக்குல்ல 31 அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுறதும் புகழப்படுவார். இன்னைக்கு எப்படி நடக்கிறாங்க? இன்னைக்கு அது ரெண்டு பேருக்குமே பொருந்தும், ஆண் பெண்ணுக்கு ரெண்டு பேருக்குமே பொருந்தும். இப்ப என்ன சொல்றாரு? அழகான ஒரு விஷயம், 25 எடுத்துங்க. 25 11 வசனத்துல பாருங்க, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, ரைட் டைம்ல சொல்லணும் அந்த வார்த்தை, ரைட் டைம்ல சொல்ற அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட புட்பழங்களுக்கு சமானம். ரைட் டைம்ல சொல்லணும் சில விஷயங்கள சரியா சொல்றது அப்படிங்கிறது. அப்ப ஞானி அந்த நீதிமொழிகள் என்னன்னா, அந்த ஞானியினுடைய வாக்கியங்கள் எல்லாம் சாற்றுக்கோள் போல, சாற்றுக்கோள்லாம் தெரியுங்கள, சுருக்கொள்ளும் அப்படி ஷார்ப்பா பஞ்ச் பண்றது, அது சரியா செய்யறது. சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது, அது ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது. இப்ப நீதிமொழிகள்ல குறிச்சு பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் சொல்லுது. இப்ப நீதிமொழிகள் எழுதுனது யார், எங்கிருந்து வந்துச்சு? முதல் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீதிமொழிகள் எழுதுனது யாரு? தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீதிமொழிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யாருன்னா, தாவீதினுடைய குமாரன், இஸ்ரவேலினுடைய ராஜா சாலமோன் இவன் எழுதணும். இல்லை அந்த அந்த வார்த்தைகள்லாம் தாவீது குமாரன், இஸ்ரவேலியின் ராஜா சாலமோன் அப்படிங்கிறது. அப்படி சொல்றப்ப எவ்வளவு விஷயங்கள் அது உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதுல, நிறைய விஷயங்கள் அதுல சொல்ற நான் சொல்லிட்டே வர்றேன். அப்ப இந்த நீதிமொழிகளினுடைய புஸ்தகத்தை பிரசங்கியோட ஒப்பிட்டு பாருங்க. 12 பிரசங்கி 12 9 வசனம், மேலும் பிரசங்கி ஞானவனாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான் சொல்றாரு. பிரசங்கி ஞானவனாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து, ஏன்னா லூக்கா ஆரம்பிக்கிறப்ப சொல்ற திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் அப்படின்னு சொல்வார். கரெக்டா கேட்டு எது சரி அப்படிங்கிறத ஒத்து பார்க்கணும். அதை படிக்கிறப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். படிக்கிறீங்கல்ல நீங்களாம் பாடம் புஸ்தகம்லாம் படிக்கிறப்ப ஷார்ப்பா பார்க்கணும், என்ன சொல்லுது, எதை பத்தி சொல்லுது, எதுக்கு சொல்லுது, என்ன சொல்லுது. படிக்கிறப்ப நான் படிச்சு முடிச்சேன்னா இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், ரேண்டமா படிக்கிறது கிடையாது. படிச்சா நான் ஒன்னு லேர்ன் பண்ணணும், நான் படிக்கிறப்ப ஒன்னு கற்றுக்கொள்ளணும். நான் ஒரு புஸ்தகத்தை படிக்கிறேன் இல்லாட்டி வேதம் வாசிக்கிறேன்னா அதுல இருந்து எனக்கு கற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது, அது நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதுதான் இங்க விஷயம். அது இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நீதிமொழிகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ராஜாவை குறித்து சொல்லுது, ராஜாவுடைய வார்த்தைகள் சொல்லுது, அவன் தாவீதின் மகன் சொல்லுது, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லுது, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தினுடைய ராஜா. எரேமியா 18 வசனத்துல பாருங்க, எரேமியா 18:18 அந்த ஜனத்தை குறித்து சொல்றப்ப சொல்றாரு, அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள், ஆசாரியனிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்தில் வசனமும் ஒளிந்து போவதில்லை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆசாரியனிடத்துல வேதம், ஞானிகளிடத்துல ஆலோசனை, தீர்க்கதரிசிகளிடத்துல வசனம் ஒளிஞ்சு போகவே போக. 1 புஸ்தகம் 27 1 27 அங்க சொல்றாரு, அந்த தேசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்பும் உள்ள ஒரு மனுஷன் ஆலோசனைக்காரனாயிருந்தான். தாவீதினுடைய சிறிய தகப்பன் புத்தி உள்ள ஒரு மனுஷன். தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசம்? புத்தினால நிறைஞ்ச தேசம். உன்னை ஆட்சி செய்யணும், இங்க நல்ல கவனிச்சிங்க, லிசன், இது எங்க எல்லா இடத்துலயும் பிராக்டிக்கலா இருக்கும். நீ புத்தியா இருக்கும், நீ புத்தியா இருந்தாதான் அந்த ஃபேமிலி சரௌண்டிங்கும் புத்தியா இருக்கும். நேரத்தை சரியா ஆளுகை செய்யணும், வீட்டை சரியா ஆளுகை செய்யணும், புத்தியா இருக்கும், ரொம்ப ஞானமா இருக்கணும். ஹவு டு ரன், ஹவு டு லிவ், ஹவு டு பிராக்டிஸ், ஹவு டு டிசிப்ளின், இதெல்லாம் விஷயம் இருக்குதுங்க. சும்மா சாதாரண ரேண்டமா இல்லை. வேதம் வந்து ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது சர்வ ஞானம் உள்ள தேவன், சர்வ ஞானம் உள்ள ஒரு மனுஷனுக்கு, தேவன் அறிஞ்ச ஒரு மனுஷனுக்கு அந்த தேசம், ஞானமுள்ள தேசத்தை நடத்தணுங்கிறதுக்கு ஞானமுள்ள கடவுள் கொடுத்த ஒரு விஷயம். அப்ப இந்த வேதத்துல அப்ப இந்த படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன சிந்தனை இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்னு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் 30வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்னு ராஜாக்கள் 4:30 முப்பதாம் வசனம், சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிறோம், சாலமோனின் ஞானம் மிக சிறந்ததா இருந்தது. இஸ்ரவேல்ல ராஜாவா இருக்கிற கிழக்கத்திய புத்திரரோடு பெரிய ஞானம் உள்ளவன். இன்னைக்கு கூட அப்படிதான நடக்குது இல்லையா? ஆமா, புத்தி உள்ளவங்க. வான்வெளியிலேருந்து உனக்கு தாக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. அயன் டோம் அவன் ஜெயிக்க நான் தோக்குறான், அந்த விஷயம் கிடையாது. அவனுடைய புத்திசாலித்தனத்தை மட்டும் தான் பேசிட்டு. எத்தனோண்டு நாடு எவ்வளவு புத்திசாலித்தனம், ஆனா அது நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதோட பெரிய விஷயம், இங்க சாலமோன் மிக உயர்ந்த ஞானம் கொண்டிருந்தான். ஞானம் எங்கிருந்து கிடைக்கிது? ஞானம் இந்த உலகத்திலிருந்து கிடைக்காது, ஞானம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகின்றது. ஞானம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்த தாவீதினுடைய மகன் அவனுடைய வார்த்தைகள். 3வது அதிகாரத்துல இவன் எப்படிப்பட்ட ஞானத்தை கொண்டிருந்தாங்கிறத சொல்றது. நீங்க யாக்கோபு 1வது அதிகாரத்தை எடுத்துங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் அஞ்சாம் வசனம், யாக்கோபு 1:5 சொல்றது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தை கேளுங்கிற ஆண்டவர், என்ன ஆண்டவரே நான் ஞானம் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஜெபிக்கணும். நம்ம வாழ்றது சின்ன திருச்சபையில நம்ம புத்தியா இருக்கணும், எல்லாரும் ஆக்டிவா இருக்கணும், ஷூடா இருக்கணும். ஆனா இங்க என்னுடைய ஆக்டிவிட்டிஸ், நம்ம ஏன் சேர்ச்சி குரோ ஆக மாட்டேது, ஏன் வளர மாட்டேது அப்படின்னா, நம்ம புத்தியா நடக்கல. நீங்க சர்ச்சுக்கு வர டைமிங்கே நீங்க உங்களுடைய பிராக்டிஸ் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். உங்க வீட்டுல எல்லாம் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கறது சர்ச்சுக்கு வரவே பாத்திரம். 9:55 எவ்வளவு பேர் இருக்கீங்க இங்க? 10 to 11 வரவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் த டிசிப்ளின். யானமே இல்லை, இது எங்க போறோம், கடவுளை ஆராதிக்க போறோங்கிற அந்த புத்தி கூட, அந்த சிந்தனை கூட இல்லையே. கடவுளை பார்க்க போறதுக்கு லேட்டாவா? கடவுளை பார்க்க போறப்ப சர்ச்சில் உட்காந்துட்டு போன் பேசவா? கடவுளை பார்க்க வரப்ப வெறுங்கையா வர்றதா? இங்க உட்காந்துட்டு வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறதா? இங்க உட்காந்துட்டு நீ தூங்குறதா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப ஒரு ஞானம் உள்ள ஒரு வாழ்க்கை இது, ஞானமா நடக்கணும் இது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில திருச்சபை அப்படிங்கிறப்ப அந்த திருச்சபை சிந்தனைகள் எப்படி இருக்கணும், உயர்வான எண்ணங்களால நிறைஞ்சிருக்கணும். என்னுடைய டிசிப்ளின், அதாவது நான் நேரத்துக்கு வந்தேனா, என்னை நேரத்துக்கு வந்தேனா என்னை எவ்வளவு பேர் பார்ப்பான் முன்னால? எல்லாரும் நேரத்துக்கு வந்துடும், எல்லாரும் வந்துடுவான். எல்லாம் லேட்டா வர்றதுனால எல்லாரும் லேட்டா வரும். பிராக்டிஸ் பண்ண அவ்வளவு பேரும் நேரத்துக்கு வந்தே ஆகணும். இது கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள், கடவுளை ஏற்படுத்தின நாள். இனையும் வானத்தையும் பூமியும் படைச்ச ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். வர்றப்ப நான் வெறும் கையை நான் வரக்கூடாது, சரியான நேரத்துக்கு வரணும். வீட்டுல அத்தனை பேரையும் கூட்டிட்டு வரணும். நீ சொல்றதை கேட்கலன்னா உன்னுடைய அத்தாரிட்டி அங்க இல்லைங்கிறது பப்ளிக்கா தெரியும். என் மனைவி என் கூட வரல அப்படின்னா, என் பிள்ளைங்க என் கூட வரலன்னா என்னுடைய அத்தாரிட்டி அங்க இல்ல, வரணும் அவ்வளவுதான். அது ஆயிரம் செலவானாலும் நீ வரணும். அது கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவன் தான், அதான் ஞானம். அப்போ ஒருத்த ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தா இது இது வந்து அதான் சொல்றனே, இந்த ஞானம்ங்கிறது இந்த உலகத்திலேருந்து வர்றது கிடையாது. ஞானம்ங்கிறது பரத்திலேருந்து கொடுக்கப்படுறது. அறிவு இல்லை, இது ஞானம். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் செய்யக்கூடிய ஒரு காரியம், அவன் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், அவர் தேவனை தேடக்கூடிய ஒரு காரியம். ஒன்று ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் ஒன்று ராஜாக்கள் 2 அதிகாரம் 2 அதிகாரத்தை அங்கிருந்து தான் வரணும். 1 வசனத்தில் தாவீது மரணம் அடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கு கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தங்கள் வழிகளை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக. எவ்வளவு கிளியரா அவர் சொல்றாரு, இதெல்லாம் அது செய் அப்படின்னு சொல்லி சொல்ற. 9 வசனம் வரைக்கும் வாசிங்க. சிரியாவின் குமாரனாகிய யோபாப் இஸ்ரவேலில் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேரையும் ஏத்தேரின் குமாரனாகிய அமாசாவுக்கு செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தையும் நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொண்டு சமாதான காலத்திலே யுத்த காலத்திலே இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்து பாதரட்சியிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படி நீ செய்து அவனுடைய நரைமயிரை சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க விட்டாதீர். கீலேயாத்தியனாகிய பர்சிலாவின் குமாரருக்கு தயை செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். மேலும் பகூரின் ஊரான பென்யமீன் ஆகிய கேராவின் மகன் சிமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியால் நான் அவனை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவனாக எண்ணாதே, நீ புத்திமானாய் அவனுடைய நரைமயிர் இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்கப்பன, நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் என்ன சொல்றான்னா, ஞானமா எப்படி நடக்கணும், எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, நீ எப்படிலாம் டீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கற்றுக் கொடுக்குறான். அப்ப இப்ப தாவீது என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, கடவுளிடத்துல நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இப்படிதான் நீ வாழணும், இப்படிதான் நீ இருக்கணும்னு சொல்லி தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்குறான். அவனுடைய வாழ்க்கையில கத்தரை விற்றாக கத்தருக்கு பிரியமா நீ வாழு, அப்படி நீ வாழ்ந்தா உன்னுடைய ராஜ்ய பாரம் என்னென்றைக்கும் நிலைச்சிருக்கும், உன்னை விட்டு போகவே போகாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறான். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 12 வசனத்துல பாருங்க. 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 12 வசனத்துல பாருங்க. அவன் கேட்கிறான், ஞானத்தை கேட்கிறான். உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். இதுல உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னும் எழும்புவதில்லை. ரொம்ப கிளியரா சொல்லியாச்சு. இப்ப தாவீது ஞானமுள்ளவனா இருக்கணுங்கிறதுக்கு தன் மகன் சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கணும். எப்படி ஞானமுள்ளவனா இருக்கணும், கடவுளை நியாயப்பிரமாணத்தை தேடணும், அதை பின்பற்றணும், கை கொள்ளணும், கர்த்தரிடத்துல கேளு அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப இதேதான் அவன் சின்ன பையனா இருக்கப்ப அவன் என்ன செஞ்சிட்டான், அவங்க அப்பா சொன்னதை கேட்டு டக்குன்னு அவன் ஜோம் பண்றான். ஆண்டவர் எனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்கிறான். தரிசனத்துல ஆண்டவர் எனக்கு ஞானம் வேணும், இவ்வளோ பெரிய ஜனங்கள் தேச கூட்டம் இருக்கு, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும், காசு பணம் கேட்கல, ராஜ்யபாரம் கேட்கல, அறிவு வேணும்னு சொல்லி கேட்டான். நம்ம இன்னைக்கு என்ன தேடிட்டு இருக்கோம்? இன்னைக்கு இந்த உலகம் எதை தேடிட்டு இருக்கு? ஞானத்தையே விட்டுருச்சு, கடவுளே விட்டுருச்சு, நியாயப்பிரமாணத்தை விட்டுருச்சு, வேதம் வாசிக்கிறத விட்டுருச்சு, தேவையில்லாததெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப இவன் ஞானம் உள்ளவனா இல்லையா அப்படிங்கறத நீங்க அடுத்த பக்கத்துல திருப்பினீங்க அப்படின்னு சொன்னா, ரெண்டு வயசு இங்க பிள்ளைய பத்துட்டு வராங்க. ஒருத்தி பிள்ளை செத்து போட்டா, ஒரு பிள்ளை உயிரோடு இருக்கு. செத்தவ உயிரோடு இருக்கிறதா என் பிள்ளைங்கிற, உயிரோடு இருக்க செத்தது என் பிள்ளை இல்லைங்கிற. ராஜா பார்த்தான், கொண்டா உசுரோட இருக்கிறத கொண்டுட்டு வா அப்படின்னு வெட்டி ஆளுக்கு பாதியா கொடு அப்படின்னு, வெட்டி ஆளுக்கு பாதியா கொடுங்க. வெத்த தாய் சொல்றா, ஐயா வெட்டிடாதீங்க. அவ சொல்றா, வெட்டிடுங்க. அவளுடைய ஞானம் சாலமோனுடைய ஞானம் உலகம் எங்கும் தெரிய வரும்படியாக மாறிடுச்சு. எவ்வளவு பெரிய ஒரு ஞானம் உள்ள ஒரு ராஜா இந்த புஸ்தகத்தை நம்மளுக்கு எழுதியிருக்கிறார். யோசிச்சு ஆகே ராஜாவினுடைய ஞானம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் 16-28 வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. 27 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு புத்தி இருக்குது அப்படிங்கிறது முழு உலகமும் தெரிஞ்சிருச்சு. 27 வசனத்தில் ராஜா தீர்த்த இந்த ஞானத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறது இருக்கு, தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். ஞானம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாரும் நம்மளுக்கு பயப்படுவான். கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாரும் நம்மளுக்கு பயப்படுவான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையில நம்மளுடைய ஃபேமிலிஸ்ல வந்து காட்ஸ் வேர்ட் வந்து ரூல் பண்ணல, வேதம் ரூல் பண்ணல, வேதம் சொல்றதை கேட்கணும். வேதம் ஒண்ணு சொல்லிச்சுன்னா கட்டாயம் கேட்டுதாங்கணும். திருச்சபைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கீங்க, உங்கள்கிட்ட பேசுறதெல்லாம் வேதத்துல இருந்து பேசுறோம், என்னுடைய சுய புத்தி எல்லாம் பேசல. இது வேதம் அப்படி சொல்லுது, இதை நீ செய்யணும்னா அது கட்டாயம் தான் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் அந்த என்ட்ட வந்து பேசுவாங்க, இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷத்துக்கு போறேன். நான் கடவுள ஏன்ட்டு சொல்லிட்டு போ, போகாம போ, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை. வேதம் ஞாயிற்றுக்கிழமையில சபையில காணப்படணும்னு சொன்னா காணப்பட்டு தான் ஆகணும். இங்க வந்து சாபங்கிற ஆண்டவர் இல்ல, காலையில வர முடியும், சாயங்காலம் வர முடியாது. இத போய் உன் ராஜாட்ட சொல்லிப்பாரு, நீ வேலை செய்யற உன் பாஸ்ட்ட சொல்லிப்பாரு, காலையில வேலைக்கு வருவேன் சாயங்காலம் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லிப்பாரு. அன்னைக்கு சீட்டை கிழிச்சு வேலையை விட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். இங்க வந்து நீ சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் நீ ரசிக்கப்படாததுக்கு அடையாளம், வேற ஒண்ணும் கிடையாது. திட்டவட்டமா நீ ரசிக்கப்படல, மழை பெஞ்சா வரமாட்டோம், தலை வலிச்சா வரமாட்டோம், வயிறு வெளிச்சா வரமாட்டோம், வயிறு வெளிச்சா கல்யாணத்துக்கு போயிடுவோம், வயிறு வெளிச்சா விசேஷத்துக்கு போயிடுவோம், வயிறு வெளிச்சா ஸ்கூலுக்கு போயிடுவோம், ஆனா சர்ச்சுக்கு வரமாட்டோம். சாலமோனுடைய நீதிமொழிகள் ஞானமா நடக்கிறதுக்கு வழியை சொல்லிட்டு இருக்காரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடங்க, கர்த்தருடைய வேதத்தை கேட்டு நடங்க, வேதம் சொல்றபடி நடங்க, வேதம் சொல்றபடி நடந்து ஆசீர்வாதம் சொல்லி சொல்றாரு. ஞாயிற்றுக்கிழமை வேற வேலை செய்யாதங்கிறாங்க. 4:29 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 4:29 வசனத்துல தேவன் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்திய புத்தரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அது எங்க கம்பாரிசன் பண்ற பாருங்க, எங்கெல்லாம் சொல்ற பாருங்க. சாலமோனுடைய ஞானம் மிகுதி கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியை கொடுத்தார். கிழக்கத்திய புத்தரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிறோம். அன்னைக்கெல்லாம் சிவிலைசேஷன் அப்படின்னு சொன்னா எஜிப்சியன் சிவிலைசேஷன் தான் சொல்லிட்டு இருப்பானு. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டாச்சு. அவ்வளோ பெரிய ஒரு ஞானம் அவன், அவ்வளோ விஷயத்தை அவர் சொல்றார். இந்த மனுஷன் 3000 நீதிமொழிகள் எழுதினான், 105 பாடல்கள் எழுதினான், மற்றும் இன்னும் சாலமோன் மாத்திரம் கிடையாது, இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. சாலமோன் என்ன எழுதியிருக்கிறாரு? செடியை பத்தி எழுதியிருக்காரு, மிருகத்தை பத்தி எழுதியிருக்காரு, பறவையை பத்தி எழுதியிருக்காரு, ஊரும் பிராணிகளை பத்தி எழுதியிருக்காரு, மீனை பத்தி எழுதியிருக்காரு, தத்துவத்தை பத்தி எழுதியிருக்காரு, மதத்தை பத்தி எழுதியிருக்காரு, ஆவிக்குரிய காரியங்கள் எழுதியிருக்காரு, மனிதவியல் எழுதியிருக்கிறாரு, தேவபக்தியை குறிச்சு எழுதியிருக்கிறாரு. எவ்வளவு விஷயம் சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த புக்கை நீ படிச்சு பாத்தீங்கன்னா அப்படி அவ்வளவுதான், நீ அப்படி ஸ்கில்டு ஆகிட்டே இருப்ப. வேதத்தை படிக்க படிக்க யூ மஸ்ட் பி ஸ்கில்டு பர்சன், அவ்வளவுதான், அந்த புத்தி வளர்ந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்படி ஹவு டு டீல், ஹவு டு டேக்கிள் வித் பீப்புள், எப்படி எப்படி எல்லாம் ஒரு மனுஷன் நடந்து கொள்ளணும், என்ன என்ன சொல்லலாம். அவர் பேசாத இந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல அவர் பேசாத விஷயமே கிடையாது. 11 அதிகாரம் 28 வசனத்துல செடியை பத்தி பேசுறாரு. 24:31 அதாவது இந்த காஞ்சோரி செடிகள் அந்த முட்காடுகள் புதர்களை பத்தி சொல்றாரு. 26:9 முட்களை பத்தி பேசுறாரு. 27:18 அத்திமரத்தை பத்தி பேசுறாரு. 27:22 கிரெயின்ஸ் அதாவது கதிர்கள் நோயை பத்தி பேசுறாரு. 27:25 புல்லை பத்தி பேசுறாரு. 28:3 பயிர் வகையை பத்தி பேசுறாரு. 6 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 5-6 வசனங்கள்ல பறவைய பத்தி, எறும்ப பத்தி பேசுறாரு, பறவை எறும்ப பத்தி பேசுறாரு. 17:12 வசனத்துல கரடியை பத்தி பேசுறாரு. 19:12 வசனத்துல சிங்கத்தை பத்தி பேசுறாரு. 23:5 வசனத்துல கழுகை பத்தி பேசுறாரு. 23:32 வசனத்துல பாம்பை பத்தி பேசுறாரு. 26:2 சிட்டுக்குருவியை பத்தி பேசுறாரு. 26:3 குதிரையை பத்தி பேசுறாரு, கழுதையை பத்தி பேசுறாரு. 26:11 நாயை பத்தி பேசுறாரு. 27:8 கூட்டை விட்டு அழைகிற குருவியை குறிச்சு பேசிட்டு இருக்காரு. 27:23 ஆடை பத்தி பேசுறாரு. 27:26 கடாவை பத்தி பேசுறாரு. 30:15 அட்டையை பத்தி பேசுறாரு. 30:26-28 வசனத்துல எறும்பு, குளிமுசல், வெட்டுக்கிளி, சிலந்தியை பத்தி பேசுறாரு. அவ்வளவு படைப்பையும் பேசுறாரு 30 அதிகாரமா. யோசிச்சு பாத்திருக்கியா அவன் எவ்வளவு ஜீனியஸா இருந்திருப்பான். இப்ப ஒவ்வொன்றுக்கும் அவர் பாடலாம் கட்டியிருக்காராம். ஹவு ஜீனியஸ். இன்னைக்கே நம்மளாம் இன்னைக்கு கிறிஸ்தவன் எல்லாம் மக்கு பசங்களா இருக்காங்க. ஏன் கிறிஸ்தவன் இன்னைக்கு அறிவு இல்ல? பாடத்துல பாத்தீங்கன்னா மக்கு, படிப்புல பாத்தீங்கன்னா மக்கு, எக்ஸலண்டாவே இல்ல. பிள்ளைங்க எல்லாம் எக்ஸலண்டா இருக்கணும், விளையாடுறது ஆடுறது பாடுறது இல்ல, படிப்புல ஜீனியஸா இருக்கணும். புரியுதா ஹெலன்? ஒழுங்கா படிக்கணும் சரியா? எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்தது கால சூழ்நிலை, வானிலையை பத்தி சொல்றாரு. வானிலையை பத்தி சொல்றாரு, புயல், சூறாவளி, மேகம். 3:20 வசனத்துல பனியை பத்தி பேசுறாரு. 8:28 மேகத்தை பத்தி பேசுறாரு. 25:13 வடகாற்றை பத்தி பேசுறாரு. 25:23 மலைகளை கொண்டு வரும் மேகங்களை குறிச்சு பேசுறாரு. சொல்றப்ப சொல்றாரு, கிழக்கத்திய புத்திரனுடைய ஞானத்தை விட பெருசு அப்படின்னு சொல்றாரு. தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு, அங்கிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு மிரண்டு போயிட்டாங்கிறாரு. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. இப்ப என்னோட கூட மத்தேயு சுவிசேஷம் எடுத்துங்க, 12 அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் 42 வசனம். மத்தேயு 12:42 தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சாட்டுவார். சாலமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனை விட பெரிய ஞானி இருக்கிறார். சர்வ ஞானமுள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ ஞானமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை படைத்தவர். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதுண்டும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் பராமரிக்கிறவர். எபிரேயர்களுடைய நிறுவனம் 1 அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அவர் தனது வார்த்தையினால சகலத்தையும் தாங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கலாம். அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் வார்த்தையாக இருந்தவர் மாம்சத்திலே வந்தார். அவர் நியாய பிரமாணத்தை பரிபூர்ணமாக கை கொண்டார். பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை மன்னித்தவர். நமக்கு பதிலாளாக மாறினவர். நமக்கு பலியாக மாறினவர். நம்மை பிதாவோடு ஒப்புரமாக்கினவர். பிதாவோடு சமாதானத்தை உண்டு பண்ணினவர். நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்தவர் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. சாலமோனை விட பெரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடவுள் மனிதனாக இந்த உலகத்துல வந்தார். இவ்வளவு ஞானம் அவனுக்கு வேணும், இவ்வளவு ஞானம் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். இயேசு கிறிஸ்துவ அறிதல், ஒன்றான மெய்தீவம் ஆகி உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிதல், நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவ அறிந்தாதான் அந்த நித்திய வாழ்வு. இந்த அற்பமான, சொற்பமான, தற்காலிகமான, நிலையற்ற இந்த வாழ்க்கையிலிருந்து நித்தியமான வாழ்க்கையை நீ அறியணும்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சியிடுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிடுகிறது, அது நித்திய ஜீவனை குறித்து சாட்சியிடுகிறது. இந்த உலகத்துல ஞானம் கிறிஸ்துவை அறிதல். கிறிஸ்துவ மட்டுமே, இன்னைக்கு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படல, பாவத்தை குறித்து பிரசங்கிக்கப்படுறதில்ல, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கப்படுறதில்ல. நீ தேவ கோபத்துக்கு நேராக இருக்கிற, கடவுள் மேல கோபமா இருக்கிறார், கடவுளுடைய நியாய தீர்ப்பு மேல இருக்குது. அதான் தென்தேசத்து ராஜஸ்திரி எழுந்து நின்று அன்னைக்கு சொல்லுவா, சாலமோனை விட பெரியவர் இங்க இருந்த அந்த ஞானம் கிறிஸ்து. என்னோட கூட ஒன்று குறைந்த முதலாம் அதிகாரத்தை எடுத்து, ஒன்று குறைந்த முதலாம் அதிகாரம் 31 வசனம், ஒன்று குறுந்தியர் 1 அதிகாரம் 31 வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அவர்தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து அறிதல் தான் ஞானம். ஏனால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சொல்றீங்க, உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் பலவிதமான சூழ்நிலைகளாக சொல்றீங்க, தீர்வு இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையினுடைய தீர்வு இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து நடத்தலவா, கடவுள் உனக்காக சிலுவையில மறித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுதுவார். அவர் தான் சகலத்தையும் படைத்தவர், தான் சகலத்தையும் படைத்தவர். எல்லா படைப்புகளுக்கும் அவர் தான் காரணர். எல்லா படைப்போடையும் அவர் பேசுவார். நான் ஜபத்துல சொன்னா எந்தெந்த படைப்புட்டு அவர் பேசணுமோ அந்தந்த படைப்புட்டு அவர் பேசிடுவார். அவ்வளவுதான், அந்த அந்த நாலேஜ் முழுசும் போயிருவாங்க. என்னென்னலாம் செய்யணும், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்யணுங்கிறதெல்லாம் முழுமையா திட்டமும் தீர்மானமும் பண்ணி அவர் சகலத்தையும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவை அறிதல் ஞானம். இந்த நீதிமொழிகளுடைய புஸ்தகம் ஞானத்தை குறித்து பேசுகிறது ஞானம் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ ஞானமுள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் தனது ஞானத்தினால் தனது குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி நமக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தினார். அந்த கிறிஸ்துவை அறிதல் நேத்திய ஜீவன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.